வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, நியூசிலாந்து கலைக்கு வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் டேபிள் 104.6 அலைவரிசையிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உறங்காது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உரிமைத்தோடன் இன்பத்தமிழொலி வானொலியிலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வணக்கம். கடந்த 4 மாதங்கள் எமது சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை மனமு வந்து செவனே தொகுத்து வழங்கி பேரிடர் கால இடைவெளியிலும் தொடர்ந்து ஒலிக்க செய்திட அரும்பணி ஆற்றிய ஒக்லாந்து வாழ் எமது மூத்த கலைஞரும் நியூசிலாந்தின் காந்தி இல்லத்தின் பொறுப்பாளருமான திரு மேர்வின் கன்சன்ட்ரைன் ஐயாவுக்கு நேர்கள் சார்பிலும் கலை இலக்கிய வட்டத்தின் சார்பிலும் சங்கநாதன் குடும்பம் மிகுந்த நன்றியினை கூறி மகிழ்வதுடன் எப்போதும் எம்முடன் தன் கரங்களை இணைத்திருக்கும்படியாக வேண்டி நிற்கின்றோம் ஐயா. தொடர்ந்தும் எதிர்வரும் காலத்தில் சங்கநாத நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி உதவ முன்வந்திருக்கும் செல்வி பூஜா ரமேஷ்குமார் அவர்களையும் நன்றியுடன் வாழ்த்துவதுடன் பணியில் இணைந்து தமிழால் தமிழ் நேர்களுடன் தன் இனிய குரலாலும் திறமையாக உரையாடி தமிழையும் தகவல்களையும் ஆக்கப்பூர்வமாக வானொலியில் தவளச் செய்து நேர்களுடன் இணைகின்ற செல்வி பூஜா நன்றியுடனான வணக்கத்தையும் தெரிவித்து இந்த ஒலிவாங்கியை ஒப்படைக்கிறேன்.
மிக்க நன்றி, மிக்க நன்றி. இன்று சங்கநாதம் நிகழ்ச்சியை கேட்க காத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது வணக்கம். மீண்டும் நமது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் அளவில்லா ஆனந்தம். திருவள்ளுவர் நமக்கு தந்த பொக்கிஷம் திருக்குறளில் இருந்து ஒரு குறளை அறிவோம். அளிப்பது திரு மேர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள்.
இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், 36வது குறள், அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. அகவை முதிர்ந்த காலத்தில்தான் மனிதர்கள் அறநறி பற்றி பெரிதாக பேசுவர், அறநறியில் நடக்க முயல்வர், இளமையில் கண்டபடி நடப்பர். அவர்களை நோக்கியது இந்த குறள். கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளலாம் எண்ணாது இன்றே இப்பொழுதே அறச்செயல்களில் ஈடுபடுக. மனிதனுக்கு இறப்பு என்று வரும் என்று தெரியாது. அறநறி ஒருவன் இறக்கும் காலத்துக்கு அழியா துணையாகும். வாழ்நாளெல்லாம் அறச்செயல் செய்யாத ஒருவன் மரணப்படுக்கையில் இருந்தபோது அறம் செய்ய எண்ணங்கொண்டான். பெட்டிச்சாவி பிள்ளை கையில், மனைவி காலமுக்குகிறாள், பேச வரவில்லை. பெட்டியில் உள்ள பணத்தில் சிறிது எடுத்து சிறு முடிச்சாக கட்டி ஒரு ஏழைக்கு கொடு என்று குறிப்பில் கையை உருட்டி திரட்டி காட்டினான். புரிந்து கொண்டார்கள் பிள்ளையும் மனைவியும். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு காட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைத்து மனைவி சொன்னாள், ஐயோ இந்த நேரத்தில் விளாம்பழத்திற்கு ஆசைப்படுகிறீர்களே, தின்றால் உடம்புக்கு என்னாகும் என்றாள். பிள்ளை சொன்னான், பாலில் துணியை நினைத்து வாயில் புளிகிறோம், ஆனால் அப்பா சாதம் உருட்டி தர சொல்கிறார், எப்படி கொடுப்பது? உள்ள நாளெல்லாம் விட்டு உயிர் போகும்போது அறம் செய்ய முடியாது. இளைஞர்கள் நினைக்கிறார்கள், அறம் செய்வதெல்லாம் கிழடுகள் பார்க்கட்டும், நாம் சம்பாதிப்போம் அனுபவிப்போம் என்று. வாழ்நாள் நம் கையில் இல்லை. அப்படியே நெடுநாள் வாழ்ந்தாலும் பெட்டிச்சாவியும் சுதந்திரமும் பறிபோய்விடும். உலகை விட்டு நாம் செல்லும் போது உயிரே என கொஞ்சிய மனைவி உடன் வரமாட்டாள், பிள்ளை வரமாட்டான். நமது பணம் வராது, ஆனால் ஒன்றே ஒன்று வரும். அதுதான் நம் உயிரறிவில் பதிந்து விட்ட தூய்மை. அது அறச்செயலால் உண்டாகியிருப்பது. அது நமக்கு துணை. எதற்கு? அடுத்து நாம் உயர்ந்த உள்ளம் பெறுவதற்கு. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்று அது பொன்றுங்கால் பொன்றா துணை. இன்று சிந்திக்கும் வேளையில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது அது பொன்றுங்கால் பொன்றா துணை.
அடுத்து நற்சிந்தனையை கொண்டு வருபவர் திரு ராதாகிருஷ்ணன் சர்மா அவர்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வான்வழியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேயர்களே, நம்மை விட எளிமையானவர்களும் சிறியவர்களும் நம்மோடு கூட பழகுகின்ற வேளையில் அவர்களை நாம் ஒருபோதும் அவர்களுடைய இயலாமையை கூறி தாழ்த்தி நோக்குதல் ஆகாது. ஏனென்றால் இந்த உலகிலே ஒவ்வொருவருடைய இருப்பும் இல்லாமையும் எம்மால் தீர்மானிக்கப்படுவதில்லை. எம்மை மீறிய ஒரு சக்தியே எல்லா வஸ்துக்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கி நிற்கிறது. எனவே இன்றைய நிலை நாளை மாறி இருப்பவன் இல்லாதவனாகிவிடலாம். எனவே யாரையும் மட்டம் தட்டி பேசுவது பண்பல்ல. இதனை ஒரு சிறிய கதை கூறி விளக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது. ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்றும் இருந்தது. நீ இங்கே எத்தனை வருடமாக இருக்கிறாய் என்று வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது. ஒரு வருடம் என்று பதில் கூறியது தென்னங்கன்று. ஒரு வருடமாக இருக்கிறாயே, ஆனாலும் என்னை விட கொஞ்சம்தான் உயரமாக இருக்கிறாயே, ஏதாவது வியாதியா என்று கேட்டுவிட்டு வாழைக்கன்று ஏதோ பெரிய நகைச்சுவையை சொல்லிவிட்டதைப் போன்று சிரித்தது. ஆனால் தென்னங்கன்றோ அதனை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது. ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது. 2 மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட அது உயரமாக வளர்ந்து விட்டது. வாழைக்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமானது. தென்னங்கன்றோ எப்போதும் போல சலனமில்லாமல் புன்னகைத்தது. வாழைக்கன்றை நட்டு 1 வருடமாவதற்குள் தென்னங்கன்றை விட 2 மடங்கு உயரமாகிவிட்டது. தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் குறையவே இல்லை. கடவுளுக்கு உன்னை மட்டும் பிடிக்காதோ, ஒரு அளவிற்கு மேல் வளர விடாமல் உன்னை தட்டியே வைத்திருக்கிறாரே. நீ இருக்கிற மண்ணில்தான் நானும் இருக்கிறேன். உனக்கு கிடைக்கிற தண்ணீர் தான் எனக்கும் கிடைக்கிறது. ஆனால் பார், நான் மட்டும் எப்படி வளர்ந்து விட்டேன். உனக்கு விதித்தது அவ்வளவுதான் என்று வார்த்தைகளாலேயே குத்தி காயப்படுத்தியது. தென்னங்கன்றிடமிருந்து புன்னகையைத் தவிர வேறெந்த பதிலும் வரவில்லை. சிறிது காலம் சென்றதும் வாழைக்கன்றிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது. அது பூவும் காய்களுமாக அழகாக மாறியது. அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது. இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சிரித்தபடியே பொழுதை கழித்தது. நல்ல உயரம், பிளவுபடாத அழகிய இலைகள், கம்பீரமான குலை என்று வாழை மரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது. இப்போது காய்கள் முற்றின. ஒரு மனிதன் தோட்டத்துக்கு வந்தான். வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி சுற்றி வந்தான். வாழைக்காய்களை தட்டி பார்த்தான். தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. இதனை விட வேறென்ன பெருமை வேண்டும்? வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான். முதலாவது மனிதன் பிடித்து கொள்ள அதன் குலையை வெட்டி எடுத்தான். வாழை மரம் கதறியது. அதன் பெருமையெல்லாம் காணாமல் போனது. மரண பயம் வந்துவிட்டது. அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது. ஆம், வாழை மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது. 1 வருட காலத்து ஆட்டம் முடிவுக்கு வந்தது. துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்டது. தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்து கொண்டிருந்தது. அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்று இப்போது வாழை மரத்துக்கு புரிந்தது. ஆம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கும் எத்தனை கேலிகள் இதுபோல. கவலைப்பட வேண்டாம். வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாகவே காணாமலும் போகலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை விடவும் அதன் தொடர்ச்சி நல்லதாக இருப்பதுதான் முக்கியம். பெருமை உள்ளவனை விடவும் பொறுமை உள்ளவன் உத்தமன். வேகமாக செல்பவனை கண்டு ஆதங்கப்படவும் வேண்டாம். பொறுமையாக செல்வதற்காக வருந்தவும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.
நற்சிந்தனையை தொடர்ந்து கொரோனாவில் இருந்து விடுபடுவோம். வழங்குபவர் இளைப்பாரிய ஆசிரியை திருமதி மிராலினி ஆனந்த பாஸ்கரன் அவர்கள்.
சங்கநாத வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நியூசிலாந்தில் இதுவரை நாட்களாக இருந்து வந்த கட்டுண்ட சூழ்நிலை தளர்த்தப்பட்டு எமது வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது மனதிற்கு சாந்தியையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. கொடூரமான கொரோனா நோயின் தாக்கத்தினால் உலக மக்களின் வாழ்க்கை முறையே முற்றிலும் மாறிப்போயிருந்தது. இந்த நோயின் பரவுத்தன்மை உச்ச நிலையை அடைந்துள்ள தொழில்நுட்பத்திற்கும் விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு சவாலாக அமைந்து விட்டது. இன்றைய உலகில் விஞ்ஞானம் இயற்கையை வென்று மனிதரை மேம்படுத்த முனைகின்றது. ஆயினும் அமைதியையும் அன்பையும் விஞ்ஞானத்தினால் நிலைநிறுத்த முடியவில்லை. உடல் உள ஆரோக்கியத்தை பேணும் முயற்சியில் கூட எந்த அளவிற்கு விஞ்ஞானம் வெற்றி அடைந்துள்ளது என்பது கேள்விக்குறியே. அதை உணரப்படுத்தியுள்ளது கொடிய கொரோனா தொற்று நோய். இத்தனை சோதனைகளுக்கும் மத்தியில் இக்கொடிய நோயின் தாக்கத்தின் பிடியில் சிக்கிவிடாமல் மீளுவதற்கு எமது நாட்டின் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளும் யுக்திகளும் நியூசிலாந்தை உலகில் ஒரு முன்னணி நாடாக நிலைப்படுத்தியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நோயற்றவர்களுக்கு சிகிச்சையளித்த மருத்துவர்கள், செவிலிகள், காவலர்கள், அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்ட ஊழியர்கள் எல்லோரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நாட்டு மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்நோயிலிருந்து விடுபட மேற்கொண்ட கட்டுப்பட்டான வாழ்க்கை முறை மிகவும் சிறந்தது. இக்கட்டான நிலையிலும் மனம் தளராமல் சோர்ந்து விடாமல் மாறுபட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டமை விரைவில் ஒரு புதிய திருப்பத்தை எமது வாழ்வில் ஏற்படுத்தியுள்ளது. இது நிலைக்க வேண்டும். சஞ்சலம் நீங்கிட சங்கை துளங்கிட பஞ்சம அகற்றுவாய் பரிவுடன் பாரில் விஞ்சிடும் துயரம் விரைவுடன் அகல எஞ்சிடும் இன்பம் இதயங்கள் எல்லாம் என்ற கவிதை வரிகள் எமது மனதிற்கு இன்பம் அளிக்கின்றன. நன்றி, வணக்கம்.
வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே.
வேதத்தில் செல்வி சுபிக்ஷா சுதாகரன் திருக்குறளின் முதலாம் அதிகாரம் ஆகிய கடவுள் வாழ்த்திலுள்ள குறள்களை தனது மழலை தமிழில் இனிதே வழங்குவார்.
வருக்கும் வணக்கம். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். திருக்குறளை எழுதியவர் திரு வள்ளுவர் ஐயா. அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொடர் எனின் மலர் மிசை ஏகினான் மாநதி சேர்ந்தார் நிலை மிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலா நதி சேர்ந்தாக்கு யாண்டும் உடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தா மாட்டு பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்த்தீரொழுக்க நெறி நின்ற நூடு வாழ்வார். நன்றி.
அடுத்து கேட்கவிருப்பது மலையக தமிழ் உறவுகளின் உள்ள குமுறல். கவிதையை தருகிறார் மலையகத்திலிருந்து கவிஞர் ஆர் பி யசோதரை அவர்கள்.
பணியில் உரையாத உணர்வுகள். வயிற்று பிழைப்புக்கென்று வங்கக்கடல் தாண்டி வந்தோம். வயிற்று பசி தீர்ந்ததா தெரியலையே. ராமசாமி என் சாமி, ராமாயி எங்காயின்னு முப்பாட்டன் சொன்ன கதை கேட்டு மாளல. கேட்டசனோ தேரல, இன்னுமே கேட்டசனோ தேரல். தோணியில வந்த நில தொன்று தொட்டு மாறலையே. ரயிலு வண்டி ஏறி வந்தா காசு கரையுமன்னு கால்நடையா வந்தோமையா. காடு மேடு பொட்டலுமே காவு கொண்டு போகுமனு எஞ்சனத்தை காவு கொண்டு போகுமன்னு காளியாத்தா சொல்லலையே. கோப்பிமலை ஏறையில கொத்து கொத்தா உசுறு போயி கோப்பி கண்ணு செரிச்சதையா எஞ்சனத்தை உரமாக்கி. கவ்வாத்து காயத்துல தெரிச்ச ரத்தம் பட்டு செழிப்பா வளர்ந்துச்சையா தேயில செடி. தெரிச்ச ரத்தம் பட்டு செழிப்பா வளர்ந்துச்சையா தேயில செடி. 200 வருஷமாச்சு மழக்காடு மாறி போச்சு. மழக்கொழுந்து பறிக்கோ எங்க மக்க நில மாறலையா. பாட்டாளி தேகமெல்லாம் பனிக்காத்துல உறைஞ்சு போச்சு. பட்டு வந்த கஷ்டம் மட்டும் பாடையில போகும் வர உரையாதையா. பட்டு வந்த கஷ்டம் மட்டும் பாடையில போகும் வர உறைஞ்சு போகாதையா. 1000 ரூபாவுக்கு அடுத்தடுத்த ஆப்பு அப்பு. 1000 ரூபாவுக்கு அடுத்தடுத்த ஆப்பு அப்பு. சர்க்காரை நம்பி தலை சாஞ்சி படுத்துறாத சாகு முன்னே புதைச்சிடுவார். கொரோனா கொன்னுடுச்சுன்னு கோணசாக்கு சொல்லிடுவார். ஆமா, கொரோனா கொன்னுடுச்சுன்னு கோணசாக்கு சொல்லிடுவார். காணு தண்ணி போற பக்கம் கத்தரிக்காய் நட்டு வை. மழைக்காட்டு பொட்டலுல மரவள்ளி சாகுபடி. பயக்காட்டு பக்கத்துக்கு வாழக்கண்ணு இருக்கா பாரு. விவசாயி நாங்கன்னு விளம்பரங்க வேணாமையா. பட்டணத்து உறவெல்லாம் பட்டினியா கெடுக்குதையா. பவித்திரமா கொண்டு கொடு பசியாரி போகட்டும். உலக வாழ் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.
அடுத்து அம்மா அப்பா கவிதையை தருபவர் சங்கநாதத்தில் நன்கு அறியப்பட்ட பவித்ரா அசோக் குமார் அவர்கள்.
வணக்கம். கடவுள் அப்போதே என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் 2 உறுப்புகள், கண்கள், காதுகள், கைகள், கால்கள் என்று படைத்துள்ளான். இவைகளில் ஒன்று இல்லாவிட்டாலும் மிக கஷ்டத்தை அனுபவிப்போம். அம்மா அப்பா இருவருமே அவ்வாறுதான். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து எப்படி எப்படி பல வடிவத்தில் பல விதத்தில் நம்மை ஆளாக்கின்றனர். அவர்களின் மதிப்பையும் மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்க சில நேரங்களில் நாம் மறுக்கிறோம். ஆனால் ஒன்று, அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று இறைவனின் கண் முன்னே தோன்றி உனக்கு என்ன வரமென்று கேட்டால் நான் கேட்பதில் ஒன்று, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனது தாயும் தகப்பனும் எனக்கு வேண்டும். பாசத்தின் அதிபதி அம்மா, நம்மை வளர்த்து ஆளாக்குபவர் அப்பா. அரவணைப்பின் அதிபதி அம்மா, கடும் பேச்சால் நம்மை நல்வழிப்படுத்துபவர் அப்பா. இதை புரிந்து கொண்டால் ஒரு குடும்பமே சிறந்து விளங்கும். நன்றி.
இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவன் வரைந்த கிருக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓருயிராக இவள் மழலையின் மொழி கேட்டு.
போலீஸ்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நபரை தன்னுடைய முழந்தாளினால் அவருடைய கழுத்தை நசிக்க முடியுமா? அமெரிக்க பல்கலைக்கழக விரிவுரையாளர் பதில். அமெரிக்கா தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மௌனம் 20 வினாடிகள். உலகம் முழுவதிலும் பரவுகின்ற அமெரிக்காவினுடைய செயல் குறித்த எதிர்ப்புகள். அமெரிக்காவின் நட்பு நாடுகளே எதிர்ப்பை காட்டுகின்றன. காரணம்தான் என்ன? பார்க்கலாம் வாருங்கள். அமெரிக்காவில் கொல்லப்பட்ட ஜார்ஜ் ஃப்ளாய்ட் அவர்களை கழுத்தை 9 நிமிடங்கள் தொடர்ந்து நெரித்து கொன்ற காரணத்தினால் அந்த விவகாரம் போலீசாருக்கு அனுமதிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதை சவுத் கரோலினா பல்கலைக்கழகத்தினுடைய குற்றவியல் பிரிவு பேராசிரியர் சகத் சொல்டன் அவர்களிடம் கேட்டபொழுது, இந்த முறைமையை போலீஸ்காரருடைய உயிரை இழக்கக்கூடிய ஆபத்தான தருணங்களில் மட்டும் இவ்வாறு முழந்தாளினால் கழுத்தை நசிக்கும் செயலை செய்யலாமே அல்லாமல் மற்றபடி அதை செய்ய முடியாது என்றும், ஆனால் 1960ஆம் ஆண்டே இந்த முறைமை தடுக்கப்பட்டு விட்டதாகவும், ஆனால் மினியாபோலிஸில் இது நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து CNN தொலைக்காட்சி நடத்திய கணிப்பீடுகளின்படி 2012ஆம் ஆண்டில் மட்டும் 428 தடவைகள் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள். அதில் 58 தடவைகள் கைது செய்யப்பட்டவர் முற்றாக மயக்க நிலை அடைந்து மரணமா வாழ்வா என்பதற்கு இடையில் நூலிழையில் போராடியதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு கழுத்து நசிக்கப்பட்டவர்களில் 2 பேர் ஆப்ரோ அமெரிக்கர் என்று அழைக்கப்படுகின்ற கருப்பினத்தவரே என்றும் குறிப்பிடுகின்றது. ஆகவே இது பாரதூரமான விவகாரம். இதை போலீசாரனுடைய பாவனையில் இருந்து முற்றாக அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு குரல் மெல்ல ஆரம்பித்து இருக்கின்றது அரங்கில். அதேவேளை அமெரிக்க அதிபர் செய்வது சரியா? கலவரங்களை அடக்குவதற்கு ராணுவத்தை ஏவ இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். வாஷிங்டனுக்கு 1600 படைகள் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அத்தகைய கேள்விக்கு 20 வினாடிகள் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறியதை காணொளிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர், இந்த விடயத்தை தாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம், அவதானிக்கின்றோம், நம் அனைவருக்கும் இது பாடமாக இருக்கின்றது என்று கூறினார். காரணம், கனடாவிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம், உலக அரங்கில் இது குறித்த அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் அமெரிக்காவிற்கு மட்டும் அல்ல, உலகின் அனைத்து நாடுகளுக்குமே இது முக்கியமான விடயம். ஏனென்றால் அனைத்து இடங்களிலும் இதுபோன்ற துவேசம் பரவித்தான் இருக்கின்றது. அவற்றை உலகளாவிய ரீதியில் முற்றாக தடுப்பதற்கான ஒரு வெள்ளோட்டமாக இது அமைந்திருப்பதாகவே நிபுணர்கள் கருதுகின்றார்கள். ஆகவே கொரோனாவிற்கு பின்னர் வரக்கூடிய காலத்தில் இப்படியான நவீன துவேசத்தையும் பழைய முறைமைகளையும் இல்லாதொழிப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வர வேண்டும் என்கின்ற குரல்கள் அதிகமாக உலக அரங்கில் கேட்க தொடங்கிவிட்டன. சர்வதேச சமுதாயமும் தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்து வருகின்றது. இதுவரை காலமும் அமெரிக்காவை பகைத்துக் கொள்வது வர்த்தக ரீதியாக நஷ்டம் என்ற காரணத்தினால் தர்மத்தை விட வர்த்தகமே சிறந்தது என்று கருதிய நாடுகளெல்லாம் மனம் மாறியிருக்கின்றன. இதில் முதலாவது ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவினுடைய செயலை குறை கூறியிருக்கின்றார். சமத்துவத்தை அமெரிக்கா பேணவில்லை என்றும், இந்த கொலையானது அமெரிக்கா தன்னை மாற்றிக்கொண்டு மக்கள் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது என்று அமெரிக்காவிற்கு எதிராக பகிரங்கமான காட்டமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். வளமையாக ஐக்கிய அமெரிக்கா என்றால் அடக்கி வாசிக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழகம் கூட, அதனுடைய செயலர் மிச்சேல் பேச்லெட், இது அமெரிக்காவிற்கு மட்டும் அல்ல உலகம் முழுவதிலும் அரசுகள் மனித உரிமைகளை மீறுவனவாகவும், இன வெறுப்பு கொண்டனவாகவும், பாகுபாடு கொண்டனவாகவும், அரசியல் இருத்தலுக்காக இனத்துவேசத்தை ஓர் ஆயுதமாக வைத்து இருக்கைகளில் இருக்கின்றனவாகவும் உலகத்தில் பல பல நாடுகள் இருக்கின்றன. எனவே அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கின்றது ஒரு எடுகோள் மட்டுமே என்கின்றார் அவர். கொரோனாவிற்கு பின்னர் இத்தகைய பாகுபாடுகள் அனைத்தும் களையப்பட வேண்டும் என்பது மனித உரிமை கவுன்சிலினுடைய குரலாக இருக்கின்றது. அமெரிக்கா தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான கண்டனங்கள் வந்து கொண்டு இருக்க, உலகத்தின் ஒரே ஒரு நாடாக நியூசிலாந்தினுடைய பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் அவர்கள் இது ஒரு பயங்கரமான செயல் என்று வன்மையாக கண்டித்து, உலகத்தின் மிகச்சிறந்த பெண் பிரதமர் என்பதை கொரோனாவிற்கு பின்னர் மறுபடியும் அவர் உறுதி செய்திருப்பது உலக அரங்கில் பாராட்டை பெற்றிருக்கிறது. ஜெர்மனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகவியலாளருடைய சுதந்திரம் அமெரிக்காவில் பேணப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டுமாக இருந்தால் துவேசம் அதை தடுக்கின்றது. ஒருவர் துவேசத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது மற்றவரும் அதற்கு எதிராக செயற்பட வேண்டிய சூழ்நிலை வருகின்ற பொழுது சமுதாயம் பிளவுபட்டு போய்விடுகின்றது என்று பராக் ஒபாமா அவர்கள் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக அமெரிக்காவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளுக்கு உலகின் அதிர்வலைகள் வெளியாகி இருக்கின்றன. டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை, வணக்கம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் செவிமடுத்த அன்பர்களுக்கும் எமது நன்றி. வரும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு இனிதே அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் பூஜா ரமேஷ்குமார்.